அதிகாரம் 40. அன்றாட வாழ்க்கையில் உதவி. தூய்மையும் உண்மையுமான கிறிஸ்தவனுடைய அமைதியும் முரணற்றதுமான வாழ்க்கையில் சொற்திறமையை காட்டிலும் மிகவும் அதிக வல்லமை கொண்ட திறமை இருக்கிறது. மனிதன் என்ன சொல்கிறான் என்பதை காட்டிலும் அவன் எவ்விதம் வாழ்கிறான் என்பது அதிக தாக்கம் கொண்டதாயிருக்கும். இயேசுவிடம் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்கிற அறிக்கையோடு திரும்பி வந்தார்கள். காரணம், அவர் வாழ்ந்ததைப் போல ஒருவனும் ஒரு காலம் வாழ்ந்ததில்லை. அவருடைய வாழ்க்கை அப்படி இராது இருந்திருந்தால் அவர் அவ்விதம் பேசியிருக்க முடியாது. தூய்மையும் பரிசுத்தமுமான அன்பும் பரிவும் நன்மையும் சத்தியமும் நிறைந்த இருதயத்திலிருந்து வந்ததால் அவருடைய வார்த்தைகள் அவர்களில் ஒரு உணர்த்துதலை கொண்டு வந்திருந்தது. நமது சொந்த குணமும் அனுபவமுமே மற்றவர்கள் மேலான நமது தாக்கத்தை நிர்ணயிக்கிறது. கிறிஸ்துவின் கிருபையின் வல்லமையை குறித்து மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டுமெனில் அதன் வல்லமையை நாம் நமது சொந்த இருதயத்திலும் வாழ்க்கையிலும் அறிந்திருக்க வேண்டும். ஆத்துமாக்களை ரட்சிக்க நாம் கொடுக்கும் சுவிசேஷம் நம்முடைய சொந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும் சுவிசேஷமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தனிப்பட்ட இரட்சகராக கொண்டிருக்கும் உயிருள்ள விசுவாசத்தின் மூலமாகவே தேவ நம்பிக்கையற்ற உலகில் நம்முடைய தாக்கத்தை உணர வைக்க முடியும். பாவிகளை வேகமாக ஓடும் ஓடையிலிருந்து இழுக்க விரும்பினால் நம்முடைய சொந்த கால்கள் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தின் அடையாளம் வெளியே காணப்படும் அடையாளம் அல்ல, சிலுவையையோ அல்லது ஒரு கிரீடத்தையோ அணிந்து கொள்வதும் அல்ல. அது மனிதன் தேவனோடு கொண்டிருக்கும் இணைப்பை வெளிப்படுத்துவதே. குணத்தின் மாற்றத்தில் வெளிக்காட்டப்படும் கிருபையின் வல்லமையினால் தேவன் அதை மீட்கும்படியாக தமது குமாரனை அனுப்பினார் என்று உலகம் உணர்த்தப்பட வேண்டும். சுயநலமில்லாத வாழ்க்கையின் தாக்கத்தை போன்ற வல்லமை மனித ஆத்மாவை சூழக்கூடிய எந்த தாக்கத்திற்கும் இல்லை. நேசிக்கிற நேசிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவனே சுவிசேஷத்திற்கான மிக பலமான வாதம். போராட்டம் என்னும் ஒழுங்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு படியிலும் முயற்சியும் சுய தியாகமும் ஒழுங்கும் அவசியம். இதை புரிந்து கொள்ளாததால்தான் அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெகு எளிதாக சோர்ந்து போகிறார்கள். தேவனுடைய சேவைக்கு தங்கள் வாழ்க்கையை மனதார அர்ப்பணித்த அநேகர் தாங்கள் முன் ஒருபோதும் இல்லாத அளவு தடைகளால் எதிர்க்கப்பட்டு சோதனைகளாலும் குழப்பங்களாலும் நெருக்கப்படுவதை காணும்போது ஆச்சரியமடைந்து ஏமாந்து போகிறார்கள். கிறிஸ்துவை போன்ற குணத்திற்காகவும் தேவனுடைய வேலையை செய்யும் தகுதிக்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தங்களில் இருக்கும் அனைத்து தீமையையும் வெளியே கொண்டு வரும் சூழ்நிலைகளில் வைக்கப்படுகிறார்கள். தங்களில் இருக்கிறதென்று சந்தேகித்திராத தவறுகள் வெளிப்படுகின்றன. அன்றைய இஸ்ரவேலரைப் போலவே தேவன் எங்களை நடத்துவாரெனில் இவைகளெல்லாம் ஏன் எங்கள் மேல் வந்தன என்று கேள்வி கேட்கிறார்கள். தேவன் அவர்களை நடத்துவதால் தான் இவைகளெல்லாம் அவர்கள் மேல் வருகின்றன. சோதனைகளும் தடைகளும் ஒழுங்குபடுத்த ஆண்டவர் தெரிந்து கொண்ட முறைகளும் வெற்றிக்காக அவர் நியமித்த நிபந்தனைகளும் ஆகும். மனிதருடைய இருதயங்களை வாசிப்பவர் அவர்களுடைய குணங்களை அவர்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிறார். சரியாக நடத்தப்படுமானால் தமது வேலையின் முன்னேற்றத்திற்கு உபயோகப்படுத்தப்படலாம் என்று அவர் அறிகிற சில வல்லமைகளும் எளிதில் மாறக்கூடிய தன்மைகளும் சிலரிடம் இருப்பதை அவர் காண்கிறார். தங்களுடைய அறிவிலிருந்து மறைக்கப்பட்டிருந்த குறைகளை தங்கள் குணங்களில் கண்டுபிடிப்பதற்காக தமது ஏற்பாட்டின்படி அவர் அந்த நபர்களை வெவ்வேறு நிலைகளிலும் வேறுபட்ட சூழ்நிலைகளிலும் கொண்டு வருகிறார். இந்த குறைகளை சரி செய்யவும் தங்களை அவரது சேவையில் பொருத்தவும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். தூய்மைப்படுத்தப்படும்படி துன்பத்தின் அக்கினிகள் அவர்களை அலைகழிக்க பல வேளைகளில் அவர் அனுமதிக்கிறார். போராட்டங்களை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மை முன்னேற்றுவிக்க தாம் விரும்புகிற ஏதோ விலையேற பெற்றதை ஆண்டவரேசு நம்மில் காண்கிறார் என்பதை காட்டுகிறது. தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எதையும் அவர் நம்மில் காணவில்லையெனில் நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் நேரம் செலவழிக்க மாட்டார். மதிப்பில்லாத கற்களை தமது உலைக்குள் அவர் போட மாட்டார். மதிப்பான தாதுக்களை தான் அவர் சுத்திகரிப்பார். எந்த வகையான உலோகங்கள் என்பதை அறியவே கொல்லன் இரும்பையும் எக்கையும் அக்னிக்குள் போடுகிறான். தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன தன்மை கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தமது வேலைக்காக அவர்களை வடிவமைக்க முடியுமா என்பதையும் நிரூபிக்கவே ஆண்டவர் அவர்களை உபத்திரவம் என்னும் உலையில் வைக்கப்பட அனுமதிக்கிறார். குயவன் களிமண்ணை எடுத்து தனது சித்தப்படி அதை வணைகிறான். அதை பிசைந்து வேலை செய்கிறான். அதை பீத்து ஒன்றாக இணைக்கிறான். அதை ஈரமாக்கி பின்னர் காய வைக்கிறான். தொடாமல் அப்படியே கிடக்கும்படி சில காலம் விடுகிறான். அது பூரணமாக வளைந்து கொடுக்கும் போது பானையாக வணைய தன் வேலையை தொடர்கிறான். அதை ஒரு உருவமாக்கி சக்கரத்தில் ஒழுங்குபடுத்தி மெருகேற்றுகிறான். அதை சூரிய வெப்பத்தில் காய வைத்து அடுப்பில் சுடுகிறான். இவ்விதமே அது உபயோகத்திற்கான ஒரு பாத்திரமாகிறது. அவ்விதமே மாபெரும் வடிவமைப்பாளர் நம்மை வடிவமைத்து படைக்க விரும்புகிறார். களிமண் குயவனின் கரங்களில் இருப்பதைப் போல நாம் அவருடைய கரங்களில் இருக்க வேண்டும். குயவனின் வேலையை செய்ய நாம் முயற்சிக்க கூடாது. மாபெரும் குயவனால் வடிவமைக்கப்படும்படி நம்மை ஒப்புக் கொடுப்பதுவே நமது பங்கு. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4:12-13. கூட்டில் இருக்கும் பறவை பகலின் முழு வெளிச்சத்திலும் மற்ற ஓசைகள் கேட்கும் போதும் எஜமான் கற்றுத்தர விரும்புகிற பாட்டை பாடாது. அதிலிருந்து கொஞ்சத்தை கற்று இதிலிருந்து கொஞ்சத்தை கற்குமே ஒழிய ஒருபோதும் முழு பாடலையும் அது கற்காது. எஜமான் அந்த கூட்டை மூடி தான் பாடப்போகிற ஒரு பாட்டை மாத்திரம் கேட்கும் இடத்தில் அதை வைக்கிறான். பாட வேண்டிய அந்த பாட்டை கற்றுக்கொள்ளும் வரையிலும் இருளில் அது மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறது. அப்போது பாடலை முழுமையாக பாடும். பின்னர் அது வெளியே கொண்டு வரப்பட அதன் பின் எப்போதும் அதனால் அந்த பாட்டை ஒளியில் பாட முடியும். இவ்விதமே தேவன் தமது பிள்ளைகளிடம் செயல்படுகிறார். நமக்கு போதிக்க வேண்டிய பாடல் ஒன்று அவரிடம் இருக்கிறது. துன்ப நிழலின் மத்தியில் நாம் அதை கற்றுக்கொள்ளும் போது அதன் பின் எப்போதும் நம்மால் அதை பாட முடியும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கை பணிகளால் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். அவர்களுடைய சுற்றுச்சூழல் அசௌகரியமானதாக இருப்பதாலோ உயர்ந்த பொறுப்புகளுக்கு தகுதியானவர்கள் என்று தங்களை குறித்து நினைக்கும் போது தங்களுடைய நேரம் சாதாரண வேலையால் ஆக்கிரமிக்கப்படுவதாலோ பல வேளைகளில் தங்களுடைய முயற்சி பலனற்று அல்லது பாராட்டப்படாதிருந்து தங்களுடைய எதிர்காலம் நிச்சயமற்று இருப்பதாலோ அவர்கள் இவ்விதம் நினைக்கலாம். நாம் செய்ய வேண்டியதிருக்கிற வேலை நம்முடைய தெரிந்து கொள்ளுதலாக இல்லாதிருப்பினும் நமக்கான தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவு கூற கடவோம். இன்பமானதாயிருப்பினும் அல்லது இன்பமில்லாததாயிருப்பினும் நமக்கு அருகில் இருக்கும் கடமையை நாம் செய்ய வேண்டும். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பிரசங்கி 9:10. நாம் நினிவேக்கு ஒரு செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவாரெனில் நாம் யோப்பாவிற்கோ அல்லது கப்பர்நகூமிற்கோ செல்வது அவருக்கு விருப்பமானதாக இருக்காது. நாம் செல்லும்படி அவர் குறித்த இடத்திற்கு நம்மை அனுப்புவதற்கு அவரிடம் காரணங்கள் இருக்கின்றன. அந்த இடத்தில் நாம் செய்யக்கூடிய உதவியின் அவசியத்தில் யாராகிலும் இருக்கலாம். பிலிப்புவை எத்தியோப்பிய மந்திரியிடம் அனுப்பினவர், பேதுருவை ரோம 100 கதிபதியிடம் அனுப்பினவர், இஸ்ரவேலின் சிறிய வேலைக்கார பெண்ணை சீரியாவின் தளபதியாகிய நாகமானிடம் அனுப்பினவர் இன்றைக்கு தெய்வீக உதவியும் நடத்துதலும் தேவைப்படுகிறவர்களிடம் ஆண்களையும் பெண்களையும் வாலிபரையும் தமது பிரதிநிதிகளாக அனுப்புகிறார். தேவனுடைய திட்டங்களே சிறந்தது. நம்முடைய திட்டங்கள் எப்போதும் தேவனுடைய திட்டங்களாக இருப்பதில்லை. தாவீதின் வாழ்க்கையில் செய்ததைப் போல நம்முடைய மிகச்சிறந்த நோக்கங்களை மறுப்பது நமக்கும் தமது வேலைக்கும் சிறந்ததாக அவர் காணலாம். எனினும் தங்களையும் தங்கள் அனைத்தையும் அவருடைய மகிமைக்கு மனதார அர்ப்பணிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதித்து தமது வேலையின் முன்னேற்றத்திற்காக உபயோகிப்பார் என்பதை குறித்து நாம் நிச்சயமாய் இருக்கலாம். அவர்களுடைய விருப்பங்களை அளிப்பது சிறந்ததல்ல என்று அவர் காண்பாரானால் தமது அன்பின் அடையாளங்களை கொடுத்து வேறு சேவையை அவர்களுக்கு கொடுப்பதன் வழியாக தமது மறுப்பை அவர் ஈடுகட்டுவார். நம்மை நாம் புரிந்திருப்பதை காட்டிலும் அதிகமாக நம்மை புரிந்திருக்கிற அவர் நம்மேல் இருக்கிற அன்பான கவனத்திலும் பிரியத்திலும் சுயநலமாக நமது சொந்த லட்சியங்களை திருப்தி செய்ய தேடும்படி பல வேளைகளில் நம்மை அனுமதிப்பதில்லை. நமக்கு அருகில் இருக்கும் சாதாரணமான எனினும் புனிதமான வீட்டு கடமைகளை கடந்து செல்ல அவர் நம்மை அனுமதிப்பதில்லை. இந்த கடமைகள் பல வேளைகளில் உயர் வேலைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த அவசியமான பயிற்சியாக இருக்கின்றன. நமக்கான தேவனுடைய திட்டங்கள் வெற்றி பெறும்படியாக பல வேளைகளில் நம்முடைய திட்டங்கள் தோல்வியடைகின்றன. தேவனுக்கென்று மெய்யான தியாகம் செய்யும்படி நாம் ஒருபோதும் அழைக்கப்படுவதில்லை. அநேக காரியங்களை விட்டு கொடுக்கும்படி அவர் நம்மிடம் கேட்கிறார். அவ்விதம் செய்வதில் பரலோகத்தை நோக்கிய பாதையில் நம்மை தடை செய்கிறவைகளையே நாம் விட்டு கொடுக்கிறோம். நல்ல காரியங்களை ஒப்படைக்கும்படி அழைக்கப்படும் போதும் தேவன் நமக்காக மேலான சில நன்மைகளை செய்கிறார் என்பதில் நாம் நிச்சயமாய் இருக்கலாம். இங்கே நம்மை குழம்ப வைத்து ஏமாற்றிய ரகசியங்கள் எதிர்கால வாழ்க்கையில் தெளிவாக்கப்படும். பதில் கொடுக்கப்படாததை போன்று தோன்றிய ஜெபங்களும் ஏமாற்றமடைந்த நம்பிக்கைகளும் மாபெரும் ஆசீர்வாதங்களில் சிலவையாக இருந்ததை நாம் காண்போம். ஒவ்வொரு நாள் கடமையும் அது எவ்வளவு சிறுமையானதாக இருந்தாலும் தேவனுடைய சேவையில் ஒரு பகுதியாக இருப்பதால் அவைகளை புனிதமானதென்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, சிறப்பானதை செய்ய எனக்கு உதவும். எவ்வித மேன்மையாக செய்ய முடியும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும். பலத்தையும் மகிழ்ச்சியையும் எனக்கு தாரும். இரட்சகரின் அன்பான ஊழியத்தை என்னுடைய சேவையில் கொண்டு வர எனக்கு உதவும் என்பது நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும். மோசேயின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம். மோசேயின் அனுபவத்தை கருத்தில் கொள்ளுங்கள். ராஜாவின் பேரனாகவும் சிங்காசனத்திற்காக வருங்கால வாரிசாகவும் எகிப்தில் அவன் பெற்ற கல்வி முழுமையாக இருந்தது. எகிப்தியர் ஞானமென்று புரிந்திருந்தவைகளில் அவனை ஞானியாக்க தேவை என்று அவர்கள் கணக்கிட்டிருந்த ஒன்றும் நெகிழப்படவில்லை. மிக உயர்ந்த உள்நாட்டு மற்றும் யுத்த பயிற்சியை அவன் பெற்றான். இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் வேலையில் தான் முழுமையாக ஆயத்தப்பட்டிருப்பதாக அவன் உணர்ந்தான். ஆனால் தேவன் வேறு விதமாக தீர்த்தார். அவருடைய ஏற்பாடு ஆடு மேய்ப்பவனாக 40 வருட வனாந்திர பயிற்சிக்கு மோசேயை நியமித்தது. எகிப்தில் மோசே பெற்ற கல்வி பல விதங்களில் அவனுக்கு உதவியாக இருந்தது. ஆனால் ஒரு மேய்ப்பனாக நியமிக்கப்பட்ட போது பெற்றதே அவனுடைய வேலைக்கு அவனை ஆயத்தப்படுத்தின மிக மதிப்புள்ள கல்வியாக இருந்தது. மோசே இயற்கையில் ஒரு மூர்க்கமான ஆவியை கொண்டிருந்தான். எகிப்தில் ஒரு வெற்றியுள்ள இராணுவ தலைவனாகவும் ராஜாவிற்கும் நாட்டிற்கும் பிரியமானவனாகவும் இருந்ததில் புகழையும் பாராட்டையும் பெறுவதில் அவன் பழகியிருந்தான். அவன் மக்களை தன்னிடம் கவர்ந்திருந்தான். இஸ்ரவேலை விடுவிக்கும் வேலையை தனது சொந்த வல்லமைகளில் நிறைவேற்ற அவன் நம்பியிருந்தான். தேவனுடைய பிரதிநிதியாக அவன் கற்க வேண்டியிருந்த பாடங்கள் மிகவும் வேறுபட்டிருந்தன. தனது மந்தையை மலைக்காடுகளிலும் பள்ளத்தாக்கின் புல்லுகளுக்குள்ளும் நடத்தி சென்றபோது அவன் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் பொறுமையையும் தாழ்மையையும் சுயத்தை மறுப்பதையும் கற்றுக்கொண்டான். பலவீனமானதை கவனித்து வியாதிப்பட்டதற்கு சேவை செய்து பாதை மாறி போனதை தேடி அடங்காததை பொறுத்து ஆட்டுக்குட்டிகளை மென்மையாக நடத்தி வயதாகி பலவீனமானதை போஷிக்க கற்றுக்கொண்டான். இந்த வேளையில் மோசே முதன்மை மேய்ப்பருக்கு அருகில் கொண்டு வரப்பட்டான். இஸ்ரவேலின் பரிசுத்தமானவரோடு மிக நெருக்கமான இணைப்பில் அவன் வந்தான். மாபெரும் வேலையை செய்ய அதன் பின்பு அவன் திட்டம் பண்ணவில்லை. தனது பொறுப்பில் கொடுக்கப்பட்ட வேலையை தேவனுக்கென்று உண்மையாக செய்ய வகை தேடினான். தன்னை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்தான். காணக்கூடாதவரை குறித்து அனைத்து இயற்கையும் அவனோடு பேசின. தேவனை தன்னுடைய தனிப்பட்ட தேவனாக அவன் அறிந்தான். அவருடைய குணத்தை தியானித்ததில் அவருடைய சமூகத்தை அதிகம் அதிகம் முழுமையாக பிடித்து கொண்டான். நித்திய புயங்களில் அவன் அடைக்கலம் கண்டான். இந்த அனுபவத்திற்கு பின்பு தன்னுடைய மெய்ப்பனின் கோலை அதிகார கோலுக்கு மாற்றவும் ஆட்டு மந்தையை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தலைமைத்துவத்தை எடுக்கவும் அழைத்த பரலோக அழைப்பை மோசே கேட்டான். தெய்வீக கட்டளை சுயநம்பிக்கையற்றவனாகவும் பேச்சில் மந்தமுள்ளவனாகவும் பயந்தவனாகவும் அவனை கண்டது. தேவனுடைய வாயாக தனக்கிருக்கும் தகுதியின்மையை குறித்த உணர்வில் அவன் துக்கப்பட்டான். எனினும் தன்னுடைய முழு நம்பிக்கையையும் ஆண்டவர் மேல் வைத்து அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய ஊழியத்தின் மகா மேன்மை அவனுடைய மனதின் சிறந்த வல்லமைகளை உபயோகத்திற்கு அழைத்தது. உடனடியாக அவனுடைய கீழ்ப்படிதலை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் பேச்சில் சாமர்த்தியனும் நம்பிக்கை நிறைந்தவனும் தன்னடக்கமுள்ளவனுமாகி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதிலேயே மிகவும் பெரிய வேலைக்கு பொருத்தப்பட்டான். அவனை குறித்து கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. உபாகமம் 34:12 என்று எழுதப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வேலை பாராட்டப்படுவதில்லை என்று உணர்கிறவர்களும் இன்னும் உயர்ந்த பொறுப்புகளுக்கு ஏங்குகிறவர்களும் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். சங்கீதம் 75:6-7 என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். பரலோகத்தின் நித்திய திட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நாம் நிரப்புவோமா என்பது தேவனோடு இணைந்து செயல்படுவதிலிருக்கும் நம்முடைய சொந்த உண்மையை சார்ந்து இருக்கிறது. நாம் சுய பரிதாபத்தை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மதிக்கப்பட வேண்டிய நான் மதிக்கப்படவில்லை, என்னுடைய முயற்சிகள் பாராட்டப்படுவதில்லை, என்னுடைய வேலை மிகவும் கடினமானது என்ற உணர்வுகளில் ஒருபோதும் திளைக்காதீர்கள். கிறிஸ்து நமக்காக எதை சகித்தார் என்கிற நினைவு ஒவ்வொரு முறுமுறுக்கும் நினைவையும் மௌனமாக்கட்டும். நம்முடைய ஆண்டவரை காட்டிலும் நாம் மேன்மையாக நடத்தப்படுகிறோம். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. எரேமியா 45:5. சிலுவை சுமப்பதை காட்டிலும் கிரீடத்தை வெற்றி கொள்ள மாபெரும் வாஞ்சை கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவர் தமது வேலையில் ஒரு இடத்தையும் வைத்திருக்கவில்லை. பிரதிபலனை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் தங்களுடைய கடமையை செய்வதில் அதிக நோக்கத்தோடு இருக்கிற, பதவி உயர்வை காட்டிலும் கொள்கைக்காக அதிக அக்கறையாக இருக்கிற மனிதர்தான் அவருக்கு தேவை. தாழ்மையாயிருந்து தங்கள் வேலையை தேவனுக்கென்று செய்கிறவர்கள் சந்தடியும் சுய முக்கியமும் கொண்டவர்களைப் போல காட்சி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய வேலை அதிக மதிப்புள்ளது. பல வேளைகளில் மகா பெரிய ஊர்வலம் வருபவர்கள் சுயத்திற்கு கவனத்தை அழைத்து தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே குறுக்கிடுகிறார்கள். அவர்களுடைய வேலை தோல்வியாகவே இருக்கிறது. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நீதிமொழிகள் 4:7-8. தங்களை கவனித்து சீர்திருத்த தங்களுக்கு தீர்மானம் இல்லாததால் அநேகர் தவறான செயல்களில் ஒரே விதமாக நடக்கிறார்கள். ஆனால் அவ்விதம் இருக்க தேவையில்லை. மிகச்சிறந்த சேவை செய்ய அவர்கள் தங்கள் வல்லமைகளை பண்படுத்தலாம். பின்னர் அவர்கள் எப்போதும் தேவைப்படுவார்கள். அவர்கள் எதிலெல்லாம் தகுதி அடைந்திருக்கிறார்களோ அதிலெல்லாம் மதிக்கப்படுவார்கள். யாராகிலும் உயர்ந்த இடத்திற்கு தகுதி அடைந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவர்கள் மேல் மாத்திரமல்ல, அவர்களை சோதித்தவர்கள் மேலும், அவர்களுடைய மதிப்பை அறிந்தவர்கள் மேலும், அவர்களை புரிந்து முன்னேற அவர்களை உந்தக்கூடியவர்கள் மேலும் அந்த பாரத்தை வைப்பார். தங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை அன்றாடம் உண்மையாக செய்கிறவர்களே தேவனுடைய நேரத்தில் மேலே வா என்கிற அழைப்பை கேட்பார்கள். பெத்லகேமின் குன்றுகளில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காவல் காத்திருந்த போது பரலோகத்திலிருந்து வந்த தூதர்கள் அவர்களை சந்தித்தார்கள். அவ்விதமே இன்றும் தேவனுடைய தாழ்மையான ஊழியர் தனது வேலையை தொடரும்போது தேவனுடைய தூதர்கள் அவன் அருகே நின்று அவனுடைய கைகளில் பெரிய பொறுப்புகள் வைக்கப்பட முடியுமா என்று பார்க்கும்படி அவனுடைய வார்த்தைகளை கவனித்து வேலை செய்யப்படும் விதத்தை குறித்து வைக்கிறார்கள். மனிதரை அவர்களுடைய ஐஸ்வர்யத்தின்படியோ, அவர்கள் படிப்பின்படியோ, அல்லது அவர்களுடைய பதவியின்படியோ தேவன் மதிப்பிடுவதில்லை. அவர்களுடைய நோக்கங்களின் தூய்மையை வைத்தும் அவர்களுடைய குணத்தின் அழகை வைத்தும் அவர் அவர்களை மதிப்பிடுகிறார். தமது ஆவியில் அவர்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு தம்முடைய சாயலை வெளிக்காட்டுகிறது என்றும் அவர் பார்க்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பதென்பது தாழ்மையில் சிறு குழந்தையைப் போலிருந்து விசுவாசத்தில் எளிமையும் அன்பில் தூய்மையும் கொண்டிருப்பதுவே. புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:25-26 என்று கிறிஸ்து கூறினார். மனிதர் மேல் பரலோகம் வைக்கும் அனைத்து ஈவுகளிலும் கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் பங்கெடுப்பதுதான் மிக கனமுள்ள பொறுப்பும் உன்னத மரியாதையுமாய் இருக்கிறது. பரலோகத்திற்கு மறுரூபமாக்கப்பட்ட ஏனோக்கும் அக்கினி ரதத்தில் பரலோகத்திற்கு ஏறிப்போன எலியாவும் நிலவரையின் தனிமையில் உயிரிழந்த யோவான் ஸ்நானகனை விடவும் பெரியவனாக இல்லை, அல்லது அதிகம் கனம் பண்ணப்பட்டவனாக இல்லை. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:29. எதிர்காலத்திற்கான திட்டங்கள். எதிர்காலத்திற்கான உறுதியான திட்டங்கள் போட அநேகருக்கு முடிவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை நிலை கொள்ளாது இருக்கிறது. விவகாரங்களின் விளைவுகளை அவர்களால் பகுத்தறிய முடிவதில்லை. இது அவர்களை கவலையாயும் இழைப்பின்றியும் வைக்கிறது. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்வு பரதேச வாழ்க்கை என்பதை நாம் நினைவில் கொள்வோம். நம்முடைய சொந்த வாழ்க்கைகளை திட்டம் செய்வதற்கு நமக்கு ஞானம் இல்லை. நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைப்பது நம்மிடம் இல்லை. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8. கிறிஸ்து தமது பூலோக வாழ்க்கையில் தமக்காக எந்த திட்டமும் போடவில்லை. தமக்கான தேவனுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் பிதா தமது திட்டங்களை அவர் முன் விரித்து காண்பித்தார். அவ்விதமே நம்முடைய வாழ்க்கைகள் அவருடைய சித்தத்தை எளிமையாக செயல்படுத்துகிறவைகளாய் இருக்க நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வழிகளை அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் நமது நடைகளை நடத்துவார். பிரகாசமுள்ள எதிர்காலத்திற்கு திட்டம் செய்வதில் மிக அதிகமானோர் முழுமையாக தோல்வியடைந்திருக்கின்றனர். தேவன் உங்களுக்காக திட்டம் செய்யட்டும். தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிற 1 சாமுவேல் 2:9 அவருடைய நடத்துதலுக்கு ஒரு சிறு குழந்தையைப் போல ஒப்படையுங்கள். முடிவை துவக்கத்திலிருந்தே பார்க்க முடிந்தால் அவருடன் சேர்ந்து உழைப்பதில் தாங்கள் நிறைவேற்றுகிற நோக்கத்தின் மகிமையை பகுத்தறிய முடிந்தால் தங்கள் வாழ்க்கை எவ்விதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிந்தெடுப்பார்களோ அதற்கு மாறாக தேவன் ஒருபோதும் தமது பிள்ளைகளை நடத்துவதில்லை. சம்பளம். தம்மை பின்பற்றும்படி கிறிஸ்து தமது சீடரை அழைத்த போது இந்த வாழ்க்கையின் உயரிய தரத்தை குறித்து வாக்கு கொடுக்கவில்லை. ஆதாயத்தையோ அல்லது உலக கணத்தையோ குறித்த எந்த வாக்குறுதியையும் அவர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. தாங்கள் என்ன பெற்றுக்கொள்வோம் என்பதை குறித்த எந்தவித ஒப்பந்தத்தையும் அவர்களும் செய்யவில்லை. வரி வசூலிக்கும் இடத்தில் உட்கார்ந்திருந்த மத்தேயுவிடம் இரட்சகர் எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். லூக்கா 5:27-28 மத்தேயுவும் சேவை செய்யும் முன் தனது முந்தைய தொழிலின் சம்பளத்திற்கு இணையான சம்பளத்தை கோர காத்திருக்கவில்லை. கேள்வியோ அல்லது தயக்கமோ இன்றி அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். இரட்சகருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வேலையில் அவரோடு இணையும்படி அவரோடு இருப்பது அவனுக்கு போதும். இதற்கு முன் அழைக்கப்பட்ட சீடர்களிடமும் அவ்விதமே. பேதுருவையும் அவனுடைய தோழரையும் தம்மை பின்பற்றும்படி இயேசு அழைத்த போது உடனடியாக அவர்கள் தங்களுடைய படகையும் வலைகளையும் விட்டு வந்தார்கள். இந்த சீடரில் சிலருக்கு ஆதரவிற்காக அவர்களை சார்ந்திருந்த நண்பர்கள் இருந்தனர். எனினும் இரட்சகரின் அழைப்பை பெற்றபோது அவர்கள் தயங்கவில்லை. நான் எவ்விதம் பிழைப்பேன், என் குடும்பத்தை பராமரிப்பேன் என்று கேட்கவில்லை. அவர்கள் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தார்கள். பின்னதாக இயேசு அவர்களிடம், நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்று கேட்டபோது ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. லூக்கா 22:35 என்று அவர்களால் பதிலளிக்க முடிந்தது. மத்தேயுவையும் யோவானையும் பேதுருவையும் தமது வேலைக்கு அழைத்த வண்ணம் இன்று இரட்சகர் நம்மையும் அழைக்கிறார். நம்முடைய இருதயங்கள் அவருடைய அன்பினால் தொடப்பட்டிருக்குமானால் அதற்கான ஈட்டை குறித்த கேள்வி நம்முடைய மனங்களில் மேலோங்கி நிற்காது. கிறிஸ்துவுக்கு சக ஊழியராய் இருப்பதில் நாம் மகிழுவோம். அவருடைய கவனிப்பை நம்ப நாம் பயப்பட மாட்டோம். தேவனை நம்முடைய பலமாக வைப்போமானால் கடமையையும் சுயநலமில்லாத ஆர்வங்களையும் குறித்த தெளிவான அறிவு நமக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நீசமான நோக்கங்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துகிற நேர்மையான குறிக்கோளால் இயங்கும். தேவன் ஏற்பாடு செய்வார். கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று அழைத்து கொள்ளும் அநேகர் தங்களை தேவனிடம் ஒப்படைக்க பயப்படுவதால் ஏக்கமும் கலக்கமும் கொண்ட இருதயத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் அவருக்கு முழுமையாக ஒப்படைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒப்படைப்பை உள்ளடக்கியிருக்கிற விளைவுகளிலிருந்து அவர்கள் பின்வாங்குகிறார்கள். இந்த ஒப்படைப்பை செய்யாத போது அவர்களால் சமாதானத்தை கண்டடைய முடியாது. இந்த உலகத்தின் தரத்தை எட்ட தேடிக்கொண்டிருப்பதால் அநேகருடைய இருதயங்கள் கவலையின் பாரங்களினால் வலித்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய சேவையை அவர்கள் தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். அதன் குழப்பங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பழக்கங்களுக்கு பழகி இருக்கிறார்கள். இவ்விதம் அவர்களுடைய குணம் கெட்டு போயிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை சோர்வாயிருக்கிறது. தொடர்ச்சியான கவலை வாழ்க்கையின் உயிர் சத்துக்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அடிமைத்தன நுகத்தை அவர்கள் அப்புறம் வைக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். தமது நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை அவர் அழைக்கிறார். அவர், என் நுகம் மெதுவாயும், என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். கவலை குருடானது, அதனால் எதிர்காலத்தை பகுத்தறிய முடியாது. ஆனால் இயேசு துவக்கத்திலிருந்து முடிவை பார்க்கிறார். ஒவ்வொரு கஷ்டத்திலும் விடுவிக்கும் தமது வழியை அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். மத்தேயு 11:30, சங்கீதம் 84:11. நமக்காக ஏற்பாடு செய்வதற்கு நாம் எதுவுமே அறிந்திராத 1000 வழிகளை நம்முடைய பரலோக பிதா வைத்திருக்கிறார். தேவனுடைய சேவையை மேலானதாக்கும் ஒரே கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் குழப்பங்கள் மறைவதையும் தெளிவான பாதை தங்கள் பாதங்களின் முன் திறப்பதையும் காண்பார்கள். இன்றைக்கான கடமைகளை உண்மையாக செய்வதே நாளைய தினத்தின் போராட்டங்களுக்கான சிறப்பான ஆயத்தம். நாளைய பொறுப்புகளையும் கவலைகளையும் சேகரித்து இன்றைய பாரத்தோடு சேர்க்காதீர்கள். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:34. நாம் நம்பிக்கையும் தைரியமும் கொண்டிருப்போமாக. தேவனுடைய சேவையில் மனச்சோர்வடைவது பாவமும் காரணமற்றதுமாயிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் அவர் அறிந்திருக்கிறார். உடன்படிக்கையை காக்கும் நம்முடைய தேவன் இளகிய மெய்ப்பனின் மென்மையையும் கவனத்தையும் ராஜாதி ராஜாவினுடைய சர்வ வல்லமையோடு இணைக்கிறார். அவருடைய வல்லமை கட்டுக்குட்படாதது. அவரில் நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் அதுவே அவருடைய வாக்குத்தத்தங்களின் நிச்சய நிறைவேறுதலுக்கான உறுதிமொழி. அவருக்கு சேவை செய்து அவர் அமர்த்தும் வழிகளை மதிக்கிறவர்களை பராமரிப்பதற்கேதுவாக ஒவ்வொரு கஷ்டத்தையும் அகற்றுவதற்கான பொருட்கள் அவரிடம் இருக்கின்றன. பூமியை காட்டிலும் வானங்கள் உயர்ந்திருப்பதைப் போலவே மற்ற அனைத்து அன்பையும் விட அவருடைய அன்பு மிக உயர்ந்தது. அளவிட முடியாத நித்தியமான அன்பினால் அவர் தமது பிள்ளைகளை காக்கிறார். இருண்ட நாட்களில் தோற்றங்கள் மிகவும் அச்சுறுத்துவதாக தோன்றும் போது தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். அவர் தமது சித்தத்தை செய்து தமது மக்களுக்காக அனைத்து காரியங்களையும் நன்மையாக்கி கொண்டிருக்கிறார். அவரை நேசித்து அவருக்கு சேவை செய்கிறவர்களின் பலம் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும். தேவைப்படும் அனைத்து உதவியையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுக்க அவரால் முடியும். அவர் விருப்பமாயும் இருக்கிறார். அவர்களுடைய வெவ்வேறு தேவைகளுக்கான ஞானத்தையும் அவர் அவர்களுக்கு கொடுப்பார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12:9-10 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறினான். ஆமேன்.